நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 24 தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில், நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள விழாவில் பாகிஸ்தான் பிரதமர் பங்கேற்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ள செய்தியும் அது தொடர்பிலான ஒரு பார்வையும்,
பார்டரில் ப்ராப்ளம், இரண்டாவது டெரரிசம் ப்ராப்ளம், இவைகளெல்லாம் ஒரு நாள் அட்டெம்ப்ட்ல, ஒரு சிம்பாலிக் அட்டெம்ப்ட்ல முடிந்துடும் நம்ப முடியாது. ஆனால் அவர்கள் பேசுவதற்கு ஒரு ஐஸ் பிரேக்கர் விஷயத்தில் நாம் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு தான் பிரஷர்.
இலங்கையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளது தொடர்பிலான தகவல்கள்,
கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் செயல்பாடுகளை முழுமையாக முடக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த கைது இடம் வைத்திருக்கின்றது. இந்த கைது நடைபெறுவதற்கு முன்னர் 2-3 தினங்களாக ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய குடும்பத்தினரை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள்.
ஆகியவையும் இன்ன பிற இலங்கை இந்திய செய்திகளும் நேயர் நேரமும் கேட்கலாம். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சியில் நீங்கள் முதலாவதாக கேட்க இருப்பது செய்தி அறிக்கை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
சோமாலிய தலைநகர் மொகதிஷுவில் இருக்கின்ற நாடாளுமன்றத்தின் மீது அல் ஷபாப் இஸ்லாமியவாத ஆயுதக்குழுவைச் சேர்ந்த துப்பாக்கிதாரிகள் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றனர். நாடாளுமன்ற வளாக வாயிலில் கார் குண்டு ஒன்றை வெடிக்கச் செய்து ஆயுததாரிகள் அதிரடியாக உள்ளே நுழைந்திருந்தனர். அருகிலிருந்த பள்ளிவாசல் ஒன்றின் மேற்கூரையில் இருந்தபடியும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்தது. ஐந்து மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலில் குறைந்தது 15 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அதன் பின்னர் நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்தபடி சோமாலிய பிரதமர் அப்திவேலி ஷேக் அகமது நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் ஆயுததாரிகள் 7 பேருடைய சடலங்கள் காண்பிக்கப்பட்டிருந்தன.
மலாவியில் இந்த வாரம் நடந்த அதிபர் மற்றும் நாடாளுமன்றத்துக்கான தேர்தலை செல்லுபடியற்றதாக மலாவி நாட்டின் அதிபர் ஜோய்ஸ் வண்டா அவர்கள் அறிவித்திருக்கின்றார். பெருமடிப்பில் மோசடியும் முறைகேடுகளும் இடம்பெற்றதாக வானொலி ஒலிபரப்பு ஒன்றில் அவர் கூறியிருக்கின்றார். வாக்கு எண்ணிக்கையை நிறுத்துமாறு உத்தரவிட்ட அவர் 90 நாட்களுக்குள் மறுதேர்தல் நடத்தப்படும் என்றும் கூறியிருக்கின்றார். ஆரம்ப கட்ட முடிவுகளின்படி இரண்டாவது இடத்தில் இருப்பதாக கூறப்படுகின்ற திருமதி வண்டா அவர்கள் மறுதேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்றும் கூறியிருக்கின்றார். தேர்தலை செல்லுபடியற்றதாக அறிவிப்பதற்கான அதிபரின் அதிகாரம் குறித்து மலாவியின் தேர்தல் ஆணையத்தின் தலைவர் மேக்சன் பென்தரா அவர்கள் சந்தேகம் வெளியிட்டிருக்கின்றார்.
அமெரிக்காவின் சாண்டா பார்பரா நகரில் ஓடும் காரிலிருந்து ஒருவர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் சிக்கி 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கருப்பு நிற BMW கார் ஒன்று வீதிகளினூடாக வேகமாக சென்றது என்றும், கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தின் சாண்டா பார்பரா வளாகத்தை ஒட்டி மாணவர்கள் செறிந்து வாழும் ஒரு பகுதியில் வீதியில் சென்றவர்கள் மீது அந்த காரிலிருந்து துப்பாக்கியால் சரமாரியாக சுடப்பட்டிருந்தது என்றும் நேரில் கண்டவர்கள் கூறினர். தாக்குதலை நடத்தியதாக சந்தேகிக்கப்படும் துப்பாக்கிதாரி அந்த காருக்குள்ளேயே தலையில் குண்டு பாய்ந்து இறந்து கிடந்தார் என சாண்டா பார்பரா போலீஸ் அதிகாரி கூறினார்.
That includes the suspect and 6 victims.
தன்னை பெண்கள் ஏமாற்றி ஒதுக்குகிறார்கள் என விரக்தியில் புலம்பியும் அதற்காக பழிவாங்கப் போவதாக அச்சுறுத்தியும் ஒரு இளைஞர் இணையத்தில் வீடியோ பதிவு செய்திருந்த விஷயத்துக்கும் இந்த துப்பாக்கி சூட்டுக்கும் இடையே தொடர்பு இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்.
மத்திய கிழக்குக்கான 3 நாள் விஜயத்தின் ஆரம்பத்தில் பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் சிரியாவின் நெருக்கடிக்கு அமைதியான தீர்வு தேவை என்று கூறியிருக்கின்றார். மேற்கு கரை, இஸ்ரேல் ஆகியவற்றுக்கும் செல்லுகின்ற அவர் ஜோர்தானிய தலைநகர் அம்மானுக்கான பயணத்தில் இவ்வாறு உரையாற்றியிருக்கின்றார். ஜோர்தானிய சர்வதேச விளையாட்டரங்கில் ஆயிரக்கணக்கான மக்களின் முன்பாக அவர் பூஜை நடத்தி உரையாற்றினார். அந்த பிராந்தியத்தில் இருக்கின்ற பழமைவாத கிறிஸ்தவர்களுடன் உறவை பலப்படுத்தவும் அங்கு வேகமாக குறைந்து வருகின்ற கிறிஸ்தவ மக்கள் தொகைக்கு நம்பிக்கையை கொடுக்கவும் அவரது இந்த விஜயம் நடக்கின்றது.
தாய்லாந்தில் அதிரடி ஆட்சி கவிழ்ப்பை நடத்தி அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கின்ற புதிய இராணுவ ஆட்சியாளர்கள் அந்நாட்டின் நாடாளுமன்ற மேலவையான செனட் மன்றத்தையும் கலைத்திருக்கின்றனர். நாடாளுமன்றத்தின் கீழவையும் ஏற்கனவே கலைக்கப்பட்டு அரசியல் சாசனத்தின் நடைமுறை இடைநிறுத்தப்பட்டு மூத்த அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் சட்டமியற்றும் அதிகாரம் மொத்தமும் இராணுவத்தின் கைகளை வந்தடையச் செய்வதற்கான ஒரு நகர்வு இது என்று தெரிவிக்கப்படுகிறது. இராணுவ தலைவர் ஜெனரல் பிரயுத் சன் ஓச்சா அனுப்பிய ஒரு கடிதத்தை மன்னர் பெற்றுக்கொண்டு விட்டார் என இராணுவம் கூறுகிறது. ஆனால் அதிரடி இராணுவ ஆட்சி மாற்றத்தை மன்னர் ஏற்றுக்கொண்டு ஒப்புதல் அளித்திருக்கிறாரா என்பது இன்னும் தெளிவாகவில்லை. அரசியல் கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் பாங்காக்கில் மத்திய பகுதியில் 2வது நாளாக சின்ன சின்ன கூட்டங்களை 100 ஆர்ப்பாட்டக்காரர்கள் நடத்தியிருக்கின்றனர்.
சிரியாவில் இருவரு இடங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் குளோரின் வாயுவை பயன்படுத்தியதாக சிரியாவின் அரசாங்கத்தின் மீது சிரியாவின் செயற்பாட்டாளர்கள் மீண்டும் குற்றச்சாட்டியிருக்கின்றார்கள். ஆனால் தான் கைச்சாத்திட்ட இரசாயன ஆயுத ஒப்பந்தத்துக்கு முன்னாக இந்த தாக்குதலை நாம் நடத்தவில்லை என்று அரசாங்கம் கூறுகின்றது.
செய்தி அரங்கில் முதலாவதாக இந்திய செய்திகள். இந்திய பிரதமராக எதிர்வரும் திங்கட்கிழமை நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள நிலையில் அந்த விழாவில் பாகிஸ்தான் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பங்கேற்பார் என்று இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒரு செய்தி குறிப்புடன் சாதாத்.
தனது பதவியேற்பு விழாவுக்கு வருமாறு நரேந்திர மோடி விடுத்திருந்த அழைப்பை பிரதமர் நவாஸ் ஷெரீப் ஏற்றுக்கொண்டு புதுடில்லி செல்வார் என நவாஸ் ஷெரீப் சார்பாக பேச வல்லவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். தனது இந்திய பயணத்தின் போது நவாஸ் ஷெரீப் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியையும் சந்தித்து பேசுவார் என பாகிஸ்தானிய அரசு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டிருக்கிறது. நவாஸ் ஷெரீப் ஒருநாள் பயணமாக புதுடில்லி செல்வார் என அவரது கட்சியின் பேச்சாளர் சித்திக் அலி ஃபாரூக் தெரிவித்திருக்கிறார். இந்த பயணம் இந்திய பாகிஸ்தான் உறவில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைக்கும் எனவும் இந்தியாவுடன் நல்லுறவை நவாஸ் ஷெரீப் விரும்புகிறார் எனவும் அவரது ஊடக ஆலோசகர் தாரிக் அசீம் செய்தியாளர்களிடம் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானின் பிரதமர் மோடியின் பதவியேற்பு விழாவுக்கு வருவது ஒரு நல்ல செய்தி என பாஜக செய்தியாளர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்திருக்கிறார். 1947 இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரு நாடுகளும் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து ஒரு நாட்டினுடைய பிரதமரின் பதவியேற்பில் மற்ற நாட்டின் பிரதமர் கலந்து கொள்வது என்பது இதுவே முதல் முறை.
நவாஸ் ஷெரீப் அவர்கள் மோடியின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க வருவது எதை வெளிக்காட்டுகிறது என்று புதுடில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ் மையத்தின் பேராசிரியர் டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜ் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
இந்த முன்னெடுப்பு சிறப்பானது. முதல் காரியம், நரேந்திர மோடி அவர்கள் புதுசா லீடர் இருப்பதனால அந்த லீடரை பர்சனலா மீட் பண்ணுவது முதல் இம்பார்ட்டன்ட் காரியமாக நவாப் ஷெரீப் அவர்கள் வைத்திருப்பார்கள். எலெக்ஷன் டைமில் செய்த வார்த்தைகள் வித்தியாசமா இருக்கலாம். ஒரு நாட்டு சம்பந்தமா வரும்போது, ஒரு தலைமரா இருக்கும்போது, ஒரு ஸ்டேட்ஸ்மேனா மோடி நடப்பாரா இல்ல ஹிந்து முன்னணி கூட்டத்தில் உள்ள ஒரு தலைவரா இருப்பது போல அவர் நடக்கிறார் என்பதை அறிவதற்கு, அவர்கள் வந்து ஒரு பல்ஸை பார்ப்பதற்கு வருவதற்கு அவர்கள் எடுத்த முக்கியமான இந்த டிசிஷன். இந்த டிசிஷனில் பாகிஸ்தானுக்கும் நன்மை உண்டு. ஏனென்றால் இதுக்கு முன்னே சந்தித்தது பிஜேபி சம்பந்தமாக வாஜ்பாய் அவர்கள். வாஜ்பாய் சமயத்தில் இவரும் தலைவராக இருந்த போது நடந்த காரியங்கள் அவ்வளவு வெற்றிகரமாக முடியவில்லை. ஆனால் ஒரு சம்பந்தத்தில் பார்த்தால் சில டென்ஷன்கள் குறைந்தது. வாஜ்பாய் அவர்கள் பாகிஸ்தான் சென்றார்கள், பஸ் பிரயாண அவைகள் நடந்தன. அதே பேக்ரவுண்டில் இப்போ ஒரு புது லீடர் ஆகியிருப்பதனால் இந்த லீடரோடு எவ்வாறு இனிவரும் காலத்தில் நடத்த வேண்டிய ரிலேஷன்ஷிப்பை அவர்கள் நடத்துவார்கள் என்பதை ஆழ்ந்த கருத்தோடு தான் அவர்கள் வருகிறார்கள். ஒரு பிரேக் த்ரூக்காக நவாப் ஷெரீப் வருவதை நாம் அறிகிறோம்.
இரு நாடுகளுக்கிடையே நல்லுறவை முன்னெடுத்து செல்வதில் ஒரு முன்னெடுப்பாக இந்த பயணம் அமையக்கூடும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும், பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கக்கூடிய கடும்போக்கு வலதுசாரி கொள்கைகளை கொண்ட இஸ்லாமியவாதிகள் வந்து இதற்கு ஒரு எதிர்ப்பையும் வெளியிட்டிருக்கின்றார்கள். இது என்ன, ஒரு சாதாரணமான எதிர்ப்பா அல்லது வந்து அவர்கள் அந்த எதிர்ப்பில் தீவிரமாக இருப்பார்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்களா?
இரு லீடர்களுக்கும் பார்லிமெண்ட்டில் அவர்களுக்கு நம்பர் ஆஃப் சப்போர்ட் கூடுதல், மெஜாரிட்டி ஓடுதல் கூடுதல் இருப்பதனால் பொலிட்டிக்கலி இது ஒரு நல்ல மூவ் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த மூவுக்கு எதிர்ப்புகள் நம்ம நாட்டிலும் இருக்கிறது, அதே போல் அதுக்கு மேலே எதிர்ப்பு பாகிஸ்தானில் இருக்கிறது. லஷ்கரே தாய்பா, தாலிபான் போனவர்களும் இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில், அவர்கள் போராட்டத்தில் இரண்டு ராஜ்யம் ஒன்று சேராமல் பேசாமல் வெறுப்பாகவும் கடுப்பாகவும் இருந்தால்தான் அவர்களுடைய கொள்கைகள் வளர்ச்சியடையும். அதனால்தான் இந்த சமயத்தில் அவர்கள் எதிர்ப்பு காட்டினாலும் நாட்டை ஆளுகிற நவாப் ஷெரீப் அவர்கள் பல பிரஷர்கள் பல நாட்டுகளிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து பிரஷர் இருந்திருக்கலாம். இரண்டாவது, நரேந்திர மோடி கேம்பெயின் சமயத்தில் சொன்னார், ஒன்று வந்து டயலாக் நம்ம ரெண்டு பேருக்கும் நடக்க முடியாது, எப்போது ரெண்டுலையும் டென்ஷனும் பார்டர் டென்ஷனும் ஷூட்டிங்கும் பாம்பு பிளாஸ்ட் இருந்தால் எப்படி நெகோசியேஷன்ஸ் டயலாக் வைக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் போது பங்கெடுத்து அந்த டயலாகுகளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷராக, அதற்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன் என்று எனக்கு தோணுது.
இப்போ நவாஸ் ஷெரீப் அவர்கள் இந்த பதவியேற்பு விழாவிற்கு வந்து செல்கின்ற அந்த சம்பிரதாய ரீதியிலான இந்திய வருகைக்கு அப்பாற்பட்டு இந்த வருகை வந்து இந்திய பாகிஸ்தான் உறவுகளை முன்னெடுத்து செல்வதற்கு யதார்த்த ரீதியில் பயனளிக்குமா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கத்தானே செய்து.
இது வந்து சிம்பாலிக் ஆக்ஷனா இருக்கலாம் பாகிஸ்தான் சைட்ல இருந்து, இந்தியா சைட்ல இருந்து. ஆனா அந்த டீட்டெயிலா போ சமயத்துலதான் ப்ராப்ளம் வரும். அந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு குறைவு இல்லை. முதலில் பார்டரில் ப்ராப்ளம், இரண்டாவது டெரரிசம் ப்ராப்ளம். இவைகளெல்லாம் ஒரு நாள் அட்டெம்ப்ட்ல, ஒரு சிம்பாலிக் அட்டெம்ப்ட்ல முடிந்துடும் நம்ப முடியாது. ஆனால் அவர்கள் பேசுவதற்கு ஒரு ஐஸ் பிரேக்கர். விசிட்டில் நாம் பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு தான் பிரஷர், பாகிஸ்தானுக்கு தான் இந்த இம்பார்ட்டன்ட் டயலாக் வித் இந்தியா இஸ் எசென்சியல். அதை எவ்வாறு இந்தியா பயன் செய்யுமோ, அதற்காக ரெஸ்பாண்ட் பண்ணுமோ, அது பாகிஸ்தான் அவர்கள் காத்து கொண்டு இருப்பதை நாம் காணுகிறோம். ஆனால் இந்த நல்ல தருணத்தை இரண்டு பேரும் இழந்து போகாமல் இருப்பதற்கு ஒரு சிம்பாலிக் பிரேக் த்ரூ. அந்த பிரஷர் வந்து பாகிஸ்தான் மேல் இருக்கிறது தவிர இந்தியா மேல் இல்லை.
புதுடில்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் டாக்டர் கிறிஸ்டோபர் ராஜ். மோடி பிரதமராக பதவியேற்க உள்ள விழாவில் பங்கு பெற டெல்லி வரும் இலங்கை ஜனாதிபதிக்கு எதிராக போராட்டம் ஒன்றை நடத்தப் போவதாக மதிமுக இன்று அறிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன்.
நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவிற்கு இலங்கை அதிபர் ராஜபக்சேவிற்கு அழைப்பு விடுத்ததை தேமுதிக ஏற்றுக்கொள்ளவில்லை என தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் தலைவர் விஜயகாந்த் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த அழைப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார். ராஜபக்சேவை மட்டும் இந்த விழாவில் பங்கேற்க அழைத்திருந்தால் நிச்சயமாக தேமுதிக இந்த விழாவில் பங்கேற்காது என்றும் விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார். நரேந்திர மோடி பதவியேற்கும் விழாவில் இலங்கை அதிபர் பங்கேற்பதற்கு தமிழகத்தின் பெரும்பாலான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நடக்கும் மே 26 என்று தில்லியில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நரேந்திர மோடியின் மகத்தான வெற்றிக்கு மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் தெரிவிக்கும் அதே நேரத்தில் புதிய அரசின் பதவியேற்பு விழாவில் இலங்கை அதிபர் ராஜபக்சே பங்கேற்பதை எதிர்ப்பதாக தெரிவித்துள்ளார். ராஜபக்சேவை அந்த விழாவில் பங்கேற்க வைப்பது இந்த விழாவின் உன்னதத்தையே நாசப்படுத்துவதாகவும் வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களின் மனவேதனையையும் எதிர்ப்பையும் பதிவு செய்ய வேண்டும் என்பதால் தில்லியில் உள்ள ஜந்தர் மந்தரில் மே 26 காலை 11 மணிக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அதே நாளில் சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அருகிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் வைகோ தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல உலகத் தமிழர் பேரமைப்பின் தலைவர் பழ நெடுமாறனும் 26 அன்று தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளார். தமிழ் திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜாவும் ராஜபக்சே வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இலங்கை அதிபர் ராஜபக்சே பிரதமரின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கும் நிலையில் அவர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதென்பது தமிழக சட்டமன்றத்தில் இலங்கைக்கு எதிராக நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்களை அவமதிக்கும் செயல் என்று பாரதி ராஜா தெரிவித்துள்ளார்.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்த நிலையில் அந்த கட்சியின் சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டம் குறித்த செய்திகளுடன் சங்கீதா ராஜன்.
நடந்து முடிந்த இந்திய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்ற பாஜகவின் நரேந்திர மோடி இந்திய பிரதமராக பதவியேற்கும் விழாவில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி மற்றும் துணைத் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோர் பங்கேற்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சி சார்பில் இருவரும் அந்த நிகழ்ச்சியில் மே 26 அன்று கலந்து கொள்வார்கள் என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் இன்று மாலை காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. அந்த கூட்டத்தில் பாராளுமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இக்கூட்டத்தில் பாராளுமன்ற கட்சி தலைவர் பதவிக்கு சோனியா காந்தி பெயரை மல்லிகா அர்ஜுன் கார்கே முன்மொழிந்தார். அதனைத் தொடர்ந்து மூத்த தலைவர்கள் சிலர் வழிமொழிந்தனர். இன்றைய கூட்டத்தில் தேர்தலில் வெற்றி பெற்ற பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நரேந்திர மோடிக்கு வாழ்த்துக்களும் தெரிவிக்கப்பட்டது. மேலும் கடந்த 10 பிரதமர் மன்மோகன் சிங் ஆற்றிய சேவைகளுக்கு பாராட்டும் தெரிவிக்கப்பட்டது. இன்று காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற குழு கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சி தோல்வியடைவது இது முதல் முறை அல்ல என்றும், இதற்கு முன்பும் இதுபோல தோல்வியடைந்து அதிலிருந்து மீண்டும் கட்சி எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் விவாதங்களை எழுப்புவது, கேள்விகளை கேட்பது மூலம் சிறந்த எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் செயல்படும் என்றும் சோனியாகாந்தி தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சி அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்க குறைந்தபட்சம் 55 இடங்களில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதற்கும் குறைவான இடங்களிலேயே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளதால் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி அந்தஸ்து அந்த கட்சிக்கு கிடைக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இதுகுறித்தும் இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சியாக அங்கீகாரம் பெற்றால் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவியை காங்கிரஸ் மூத்த தலைவர் கமல்நாத்துக்கும், மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பதவி காங்கிரஸ் தலைவர் ஏ கே அந்தோனிக்கும் வழங்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாராளுமன்றத்தில் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சியை உருவாக்குவதற்கு அனைத்து முற்போக்கு மற்றும் மதசார்பற்ற கட்சிகளும் ஒருங்கிணையும் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது.
டெல்லியிலிருந்து பிபிசியின் சங்கீதா ராஜன் வழங்கிய அந்த செய்தி குறிப்பு உடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்ததாக இலங்கை செய்திகள். இலங்கையில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் பயங்கரவாத தடுப்பு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
கிளிநொச்சி மாவட்டத்தில் இராணுவத்தின் பிடியில் உள்ள பொதுமக்களின் காணிகள், வீடுகள் என்பவற்றை விடுவித்து அவற்றில் அவர்களை மீள்குடியேற அனுமதிக்க வேண்டும் என கோரி வரும் திங்கட்கிழமை போராட்டம் நடத்தப்பட இருந்த வேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் தங்கவேல் ஜெகதீஸ்வரன் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்த போராட்டம் தொடர்பில் கடந்த புதன்கிழமை ஜெகதீஸ்வரன் அவர்கள் ஊடகங்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததை அடுத்து போராட்டம் நடத்துவதற்கு உத்தேசிக்கப்பட்டிருந்த தினத்தன்று முக்கிய பிரமுகர் ஒருவர் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்யவிருப்பதனால் அந்த போராட்டத்தை நடத்த வேண்டாம் என்று கிளிநொச்சி காவல் நிலையத்திற்கு அவரை அழைத்த காவல்துறையினர் எச்சரிக்கை செய்திருந்தனர். இந்த பின்னணியிலேயே ஜெகதீஸ்வரன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. இது பற்றி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்களை தொடர்பு கொண்டு விவரம் கேட்டேன்.
தங்களுடைய கட்சி கிளிநொச்சி மாவட்டத்தில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்னமும் விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற அந்த நிலங்களை விடுவிக்க வேண்டும் என்று கோரியும், அந்த நிலவரிப்பை நிறுத்த வேண்டும் என்று கோரியும் நாளை மறுதினம் திங்கட்கிழமை கிளிநொச்சி கச்சேரிக்கு முன்பாக ஒரு கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்துவதற்கான அறிவிப்பை விடுத்திருந்தது. அது தொடர்பாக நான் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திலும் உத்தியோகபூர்வமான அறிவித்தலையும் நேற்றைய தினம் போலீசாருக்கு நான் வழங்க சென்ற பொழுது கிளிநொச்சி போலீஸ் அதிகாரி அந்த போராட்டத்தை நடத்த முடியாது என்று என்னிடம் கூறினார். அதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது ஒரு முக்கியமான விஐபி வருகிறார் என்று என்னிடம் சொன்னார். அவருடைய பெயர் நாமல் ராஜபக்சே என்று பின்னர் சொன்னார். அப்பொழுது நான் கேட்டேன், அப்படி நாங்கள் இந்த போராட்டம் நடத்த முடியாது என்றால் எழுத்து மூலம் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று. அப்படி எழுத்து மூலம் தெரிவிக்க முடியாது, அதனை வாயால் சொல்வதற்காகத்தான் நான் உங்களை நேரிலே அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி என்னிடம் தெரிவித்திருந்தார். அதற்கு முன்னதாக ஜெகதீஸ்வரன் அவர்களை அழைத்து இந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்பது தொடர்பாக அவர் கேட்டிருந்தார். அப்பொழுதுதான் நான் கூறினேன், போராட்டத்தை நிறுத்த முடியாது, நீங்கள் நிறுத்துவதாக இருந்தால் எழுத்து மூலமாக எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதற்கு பின்னதாக இரவு 10 மணி அளவிலே ஜெகதீஸ்வரன் வீட்டுக்கு சென்றிருந்த பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் அவரை கைது செய்து கொண்டு சென்றிருந்தார்கள்
என்றார் கஜேந்திரன் அவர்கள். இந்த கைது நடவடிக்கையானது தமது கட்சியின் செயற்பாடுகளை முடக்குவதற்காகவே மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கஜேந்திரன் அவர்கள் குற்றம் சுமத்தியிருக்கின்றார்.
கிளிநொச்சி மாவட்டத்திலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அரசியல் செயல்பாடுகளை முழுமையாக முடக்கின்ற நோக்கத்தோடு தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கைது நடைபெறுவதற்கு முன்னர் 2-3 தினங்களாக ஜெகதீஸ்வரன் அவர்களுடைய வீட்டுக்கு சென்று அவருடைய குடும்பத்தினரை அச்சுறுத்தி இருக்கின்றார்கள். சட்டத்துக்கு புறநான முகையில் அச்சுறுத்தல் மூலமாகவும் அந்த போலீஸ் அதிகாரி மூலமாகவும் அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் பலனளிக்காத இல்லாமையிலே எப்படியாவது இந்த போராட்டத்தை நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு கைது நடவடிக்கையாகத்தான் நாங்கள் இந்த கைது நடவடிக்கையை பார்த்திருக்கோம். ஆனால் அந்த நிலவரத்துக்கு எதிரான அந்த போராட்டம் நிறுத்தப்படாது. நிச்சயமாக போராட்டம் அன்றோ அல்லது அதற்கு பின்னர் கழித்தோ நாங்கள் நிச்சயமாக அந்த போராட்டத்தை நடத்துவோம்
என்றார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள். இதை பற்றி காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது ஜெகதீஸ்வரன் அவர்கள் கைது செய்யப்பட்டு வவுனியாவில் விசாரணை செய்யப்பட்டு வருவதாகவும் அவரை கொழும்புக்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார்.
உண்மையிலேயே
அவர் முன்னர் எல்டிடியினரின் புலனாய்வு பிரிவில் இணைந்திருந்து யுத்தம் நடைபெற்ற காலத்தில் இராணுவத்தினர் தொடர்பாக வவுனியா வைத்தியசாலையில் தகவல் சேகரிப்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்தார். இது பற்றி புலனாய்வு பிரிவினருக்கு தெரிய வந்திருக்கின்றது. மீண்டும் எல்டிடியினரை மீள் இணைப்பதற்கான முயற்சியிலும் அவர் புலனாய்வாளராக செயற்பட்டு வருவதாக இப்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இதனால் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் அவர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்றார் காவல்துறை பேச்சாளர் அஜித் ரோஹன் அவர்கள்.
தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் கிளிநொச்சி மாவட்ட அமைப்பாளர் பயங்கரவாத காவல்துறையினர் கைது செய்யப்பட்டுள்ளத செய்தி குறிப்பினை வழங்கியவர் வவுனியாவில் இருக்கும் நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். அடுத்ததாக, இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்று பணியாற்றும் பெண்கள் கர்ப்பமாகி நாடு திரும்புவது உள்ளூரில் பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறது என்று அரச உயரதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணிப்பெண் வேலைக்கு செல்லும் பெண்கள் கருவுற்ற நிலையிலும் நாடு திரும்புவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியம் கூறுகின்றது. கடந்த 2 வருட காலங்களில் கருவுற்ற நிலையிலும் குழந்தைகளுடனும் சுமார் 300 பெண்கள் நாடு திரும்பியுள்ளதாக கூறுகின்றார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய. இந்த பெண்களை பொறுத்தவரை கற்பந்தரிப்பு காரணமாக அல்லது அந்நாடுகளில் குழந்தை பிரசவித்ததன் காரணமாகவே நாடு திரும்பியுள்ளார்கள். கடந்த 2 வருட காலப்பகுதியில் சுமார் 300 பேர் வரை அழைத்து வரப்பட்டாலும் சட்ட பிரச்சினை காரணமாக அழைத்து வர முடியாதவர்களும் அந்நாடுகளில் உள்ளனர். அங்கு கணவன் மனைவியாக தொழிலுக்கு சென்று கற்பந்தரித்த பெண்கள் மிகவும் குறைவு. ஏனைய பெண்களை பொறுத்தவரை கூடுதலானோர் அவர்களது தனிப்பட்ட நடத்தைகள் காரணமாகவே இந்த நிலைக்கு உள்ளாகி உள்ளார்கள். சில சந்தர்ப்பங்களில் பாலியல் பலாத்காரம் என்று அவர்கள் சொன்னாலும் சட்டரீதியாக வாக்குமூலங்களை பதிவு செய்யும் போதும் மருத்துவ பரிசோதனை மூலம் விஞ்ஞான ரீதியான சாட்சியங்களை பெற்றுக்கொள்ளும் போதுதான் தமது விருப்பத்துடன் நடந்ததாக அவர்கள் கூறுவார்கள். இருந்தாலும் இது பற்றிய தகவல்களை அவர்கள் வெளியிட விரும்புவதாக இல்லை, விருப்பத்துடன் நடந்த விடயம் என்பார்கள். இதனை நாம் மனிதாயமான அடிப்படையில் நோக்குகின்றோம். தவறுதலாக அல்லது அறியாமை என்ற காரணங்களிலும் பார்க்க மனிதாயமான அடிப்படையில் கருதி நாட்டுக்கு அவர்களை மீண்டும் அழைக்கின்றோம் என்று தெரிவித்த அவர், நாட்டை விட்டு புறப்பட முன்பு இது தொடர்பில் அறிவுறுத்தல்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்டாலும் அவர்களில் சிலர் இதில் சிக்கிக் கொள்வதாகவும் இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். நாட்டை விட்டு புறப்பட முன்பு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தினால் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டாலும் சிலர் அவர்களது தனிப்பட்ட நடத்தை காரணமாகவே இதில் சிக்கிக் கொள்கின்றார்கள். நாங்கள் இந்த பிரச்சினையை மனிதாயமான ரீதியில் நோக்கினாலும் அந்நாடுகளில் உள்ளவர்கள் அப்படி அல்ல. அதிக பணம் செலவு செய்து தொழிலுக்கு அழைத்தவர்களாகவே அந்நாட்டில் உள்ளவர்கள் இவர்களை கருதுகின்றார்கள். சட்டரீதியாக பார்த்தால் இது பாரதூரமானது. அந்நாடுகளின் சட்டத்தின்படி கணவனின்றி கற்பம் தரித்தால் சிறை தண்டனை. இதனை தவிப்பதற்காகவே இந்த விடயத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டு கூடுதல் பணம் செலவு செய்து அவர்களை நாட்டுக்கு அழைத்து வர வேண்டிய நிலை ஏற்படுகின்றது. இவர்கள் திருமணம் புரிந்த பெண்களா அல்லது திருமணம் புரியாத பெண்களா என்று நாம் வகைப்படுத்த விரும்பவில்லை. பெண்களாகவே வகைப்படுத்துகின்றோம். அதுபோன்றுதான் அவர்கள் எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் வகைப்படுத்த நாம் விரும்பவில்லை. இது மனிதாயமான அடிப்படையில் அணுக வேண்டிய பிரச்சினை என்று தெரிவித்த அவரிடம், இந்த பெண்கள் குடும்ப ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டல்லவா என்று சுட்டிக்காட்டிய போது, நாடு திரும்பிய பின்னர் விமான நிலையத்தில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தினால் பொறுப்பேற்கப்படுகின்றார்கள், பின்னர் பராமரிக்கப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் கவுன்சிலிங் வழங்கப்படுகின்றது. குழந்தை பிறந்த பின்பு சிறுவர் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சட்டரீதியாக குடும்பத்துடன் அவர்கள் இணைக்கப்படுகின்றார்கள். அவர்களது குடும்பத்தை பொறுத்தவரை குழந்தையையும் தாயையும் அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். குடும்பம் ஏற்றுக்கொள்ளும் போது அதுபோன்றுதான் சமூகமும் ஏற்றுக்கொள்கின்றது என்று பதிலளித்தார் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வாரியத்தின் துணை பொது முகாமையாளர் மங்கள ரந்தனிய.
நமது செய்தியாளர் உதயகுமார் வழங்கிய அந்த செய்தி குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் நிறைவாக நேயர் நேரம், பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்த மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சீவகன். சரி, இனி இலங்கை நேயர்கள் தபால் மூலம் அனுப்பியிருக்கும் சில கடிதங்கள் சற்று தாமதமாக நம்மை வந்தடைந்திருக்கின்றன. அவற்றில் சிலவற்றை முதலில் படிக்கலாமே சீவகன்.
ஆம், இலங்கையில் சக்தி வானொலியின் ஊடாக எமது 5 நிமிட ஒலிபரப்பு குறித்து நிறைய நேயர்கள் இலங்கையிலிருந்து கடிதங்கள் எழுதியிருக்கிறார்கள். அவர்களில் கொழும்பிலிருந்து கடிதத்தை எழுதியிருக்கின்ற ஏகே மதி என்னும் நேயர் அந்த 5 நிமிட ஒலிபரப்பு தனக்கு ஏமாற்றத்தை தருவதாக எழுதியிருக்கின்றார். மிகவும் சிறிய ஒலிபரப்பாக இருப்பதாக அவர் கூறுகின்றார். செய்திகள் போதுமானதாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
அடுத்ததாக யாழ்ப்பாணம் அரியாலை கண்டி வீதியிலிருந்து கடிதம் அனுப்பியிருக்கும் எஸ்பி கிருஷ்ணன் எனும் நேயர், தமிழோசையில் ஒலிபரப்பாகும் செய்திகள் எதுவும் இந்த 5 நிமிட ஒலிபரப்பில் இடம் பெறுவதில்லை என்றும் ஒவ்வொரு செய்திக்கும் இடையில் வரும் இசை நிறைய நேரத்தை பிடித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழோசையில் ஒலிபரப்பாகும் அனைத்து செய்திகளையும் இதில் சேர்த்து தாங்கள் செவிமடுக்கும் வகையில் ஏற்பாடு செய்யுமாறும் அவர் கேட்கிறார்.
அதேபோன்று வடக்கே வல்வெட்டித்துறையின் வல்வெட்டி என்ற இடத்திலிருந்து எழுதியிருக்கின்ற ஏ எம் இந்திரதாசன் என்னும் நேர், பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளை வல்வெட்டித்துறையில் செவிவெடுக்க முடியவில்லை என்றும் அதற்கு பரிகாரமாக இலங்கை வெகுசன தொடர்பு அமைச்சருடன் கலந்தாலோசித்து பிபிசியின் சகல சேவைகளையும் அங்கு கேட்கும்படி செய்யுமாறு கேட்டிருக்கின்றார்.
நேர்கள் அனைவருக்கும் நன்றி. இலங்கை நேர்களுக்கு இந்த விஷயத்தில் உள்ள சிக்கல்கள் முன்பே தெரிந்ததுதான். இலங்கையில் முன்பு அரச வானொலியுடன் நாம் வைத்திருந்த கூட்டு ஒலிபரப்பில் ஏற்பட்ட பிரச்சனைகளை அடுத்து நாம் தனியார் வானொலி நிறுவனமான சக்தி எஃப்எம்முடன் இந்த 5 நிமிட ஒலிபரப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அவர்களூடாக மேலும் கூடுதல் ஒலிபரப்பை வழங்க முயன்று வருகிறோம். விரைவில் நல்ல செய்தி வரும் என்று எதிர்பார்ப்போம். அதுவரை எமது ஒலிபரப்பை இலங்கை நேர்கள் சிற்றலை வரிசைகள் மற்றும் இணையதளம் மூலமாக மட்டுமே கேட்க முடியும். இதில் சிக்கல்கள் இருக்கின்றன. அனைத்து நேர்களாலும் கணினி மூலம் இதை கேட்க வசதி இருக்காது என்பதும் எங்களுக்கு தெரியும். நிலைமைகள் கூடிய விரைவில் முன்னேற்றம் பெறும் என்று நம்புகிறோம். நன்றி. சரி, இனி பிற இலங்கை கடிதங்களுக்கு செல்லலாமே.
ஆம், புதிய வணக்க தலங்களை அமைக்க புத்த சாசன அமைச்சின் அனுமதி பெறப்பட வேண்டும் என்ற செய்தி குறித்து கருத்து எழுதியிருக்கின்ற வவுனியா குருமன்காட்டைச் சேர்ந்த கார்த்திகேசேனம் நேயர், வைக்க வேண்டிய இடமெல்லாம் பன்சாலைகளையும் விகாரைகளையும் வைத்தாகிவிட்டது. அதற்கு பக்கத்தில் கோயிலையும் தேவாலயத்தையும் மசூதியையும் கட்டாமல் இருக்கவே இந்த ஏற்பாடு. இந்த சட்டம் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டால் கடவுளுக்கு கோடி நன்றிகள் என்று எழுதியிருக்கின்றார்.
தமிழகத்தில் வேட்டி கட்டும் பழக்கத்தை அதிகரிக்கச் செய்யும் வகையில் வேட்டி தினம் அனுசரிக்கப்பட்டது பற்றிய செய்தி குறித்து எழுதியிருக்கும் இலங்கையின் இனியத்தனை நேயர் எம்பி மூர்த்தி, தமிழர் பண்பாட்டை மீண்டும் கட்டி எழுப்ப முயற்சிப்பது நல்ல விஷயம்தான். வேட்டிக்கடை வியாபாரத்தை விட வேட்டி நெசவாளர்களின் வாழ்க்கை மீண்டும் கட்டி எழுப்பப்பட இது உதவ வேண்டும். தமிழ் சமூகத்துக்கும் மனதுக்கும் மகிழ்ச்சியை தரும் இந்த செய்தியுடன் நின்றுவிடாமல் அந்த திட்டம் செயல்படுத்தப்படவும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறார். இலங்கை நேயர்களுக்கு நன்றி. சரி, இனி பிற மின்னஞ்சல்கள் மற்றும் கடிதங்களுக்கு செல்லலாமே.
ஆம், இந்திய பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்கவிருக்கும் நிகழ்வில் இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது பற்றிய செய்தி பற்றி பல நேயர்கள் ஃபேஸ்புக் மூலம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். கொழும்பு நேயர் எம் எஸ் ஷாஜஹான் எழுதும் மின்னஞ்சலில், சாக் நாடுகளின் தலைவர்கள் என்ற பட்டியலில் இலங்கை அதிபர் அழைக்கப்பட்டுள்ளாரே தவிர தனிப்பட்ட அழைப்பல்ல. ஆகவே தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் இதனை எதிர்ப்பது அவர்களின் அரசியல் நாகரிக குறைவையே காட்டுகின்றது என்று இருக்கின்றார்.
கோயம்புத்தூரிலிருந்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்து பதியும் நேயர் சி வி ராமமூர்த்தி, மஹிந்த மோடி இருவர் மீதுமே இனப்படுகொலை குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது என்கிறார்.
தூத்துக்குடியிலிருந்து எழுதுகின்ற ஃபேஸ்புக் நேயர் எஸ்ட்ரேயன், விக்னேஸ்வரன் மஹிந்தவின் அழைப்பை நிராகரித்திருப்பது சரியான முடிவு, தமிழக முதல்வரும் இதையே பின்பற்ற வேண்டும் என்று எழுதியிருக்கின்றார்.
திருச்சி நேயர் ரவிச்சந்திரன் ஃபேஸ்புக் மூலம் எழுதும் கருத்தில், தமிழகத்தில் காங்கிரசின் நிலைதான் பிஜேபிக்கும் வரும், பாகிஸ்தான் மீது கூட அந்த அளவுக்கு பகைமை இல்லை, இதை உணராதவரை பிஜேபிக்கு தமிழகத்தில் இனி இடம் இருக்காது என்கிறார்.
திமுக தலைவர் கருணாநிதி இந்த விஷயத்தில் மத்திய அரசை கண்டித்திருப்பது குறித்து ஃபேஸ்புக் மூலம் எழுதியிருக்கின்ற நேயர் திருநெல்வேலி பரமசிவம், அன்று தம்முடைய மக்களை காக்க தமிழ் மக்களை பறி கொடுத்தவர் இன்று தமிழனுக்காக குரல் கொடுக்கின்றார், எல்லாம் மக்கள் கொடுத்த தேர்தல் பரிசு என்று எழுதியிருக்கின்றார்.
விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் இந்த விஷயத்தில் காட்டியிருக்கும் எதிர்ப்புக்கும் விமர்சன கருத்துக்கள் வந்திருக்கின்றன. ஃபேஸ்புக் நேயர் தியாகராஜன் கிருஷ்ணசாமி, இலங்கைக்கு போய் மஹிந்தாவுடன் விருந்து உண்டு விட்டு நீங்கள் பிரபாகரனுடன் போயிருந்தால் நீங்களும் கொல்லப்பட்டிருப்பீர்கள் என்று மஹிந்த ராஜபக்ஷ சொன்னதை கேட்டுக்கொண்டு வந்த பொழுது உங்களுக்கு புத்தி எங்கே போயிற்று என்று கேட்கிறார்.
மற்றொரு ஃபேஸ்புக் நேரான எஸ்பி ராஜ், மஹிந்தவின் இந்திய வருகைக்கு எதிராக போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கும் நிலையில் இப்படியொரு குள்ளநெறி திட்டத்தை தீட்டி விக்னேஸ்வரனை தமிழர்களுக்கு எதிராக சித்தரிப்பதுடன் மஹிந்தவும் வடமாகாணமும் ஒன்றுபட்டவர்கள் என புதிய இந்திய அரசுக்கு காட்ட முயலுகின்றார் ஜனாதிபதி மஹிந்த. எமது முதலமைச்சர் புத்திசாலி, இந்த தந்திரவாதத்தில் பலியாக மாட்டார் என்று இருக்கின்றார்.
சர்வதேச விசாரணைக்கு ஒத்துழைக்க மஹிந்தவிடம் மோடி பரிந்துரைக்க வேண்டும் என்று அம்னஸ்டி நிறுவனம் கூறியிருப்பது பற்றி கருத்து எழுதும் விண்ணாங்கு என்ற ஃபேஸ்புக் நேயர், மோடியுடன் ஒரு வாக்கு கூட வாங்காத சுப்பிரமணிய சாமி, இவருக்கு அமைச்சராக கூட சான்ஸ் இருக்கிறதாம். இருக்கும் வரைக்கும் மஹிந்த செல்லப்பிள்ளைதான். மோடி உருப்பட சந்தர்ப்பம் இல்லை. தமிழர் மட்டுமல்ல, இலங்கை நிம்மதியடையவும் வழியில்லை. அதுதான் உண்மை என்கிறார். காயல்பட்டினம் நேயர் மக்கி நுகு தம்பி இந்திய தேர்தல் பற்றி எழுதும் மின்னஞ்சலில், இந்திய தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி அடைந்த தோல்வியை பற்றி குறிப்பிடுகிறார். கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமேறி வைகுண்டம் போவேன் என்று சொல்வது போல் கெஜ்ரிவாலின் கருத்து இருக்கிறது. கிடைத்த சந்தர்ப்பத்தை தனது பிடிவாதத்தால் தவற விட்டுவிட்டார். மக்கள் ஆதரவு இவருக்கு இனி கிடைக்காது. சந்தர்ப்பம் ஒருமுறைதான் வரும் என்கிறார். திருச்சி நேயர் ஏ எம் நஜ்முல் ஆரிஃபின் தேர்தல் செய்திகளை சென்னை செய்தியாளர் முரளிதரன் தொகுத்து வழங்கிய விதம் அருமையாக இருந்தது. மேலும் பொருளாதார நிபுணர் பேராசிரியர் சீனிவாசனின் பேட்டியும் மக்கள் கருத்துக்களும் சிறப்பாக இருந்தன என்கிறார்.
திமுகவிலிருந்து மூக்க அழகிரி நீக்கம் பற்றிய செய்தி குறித்து எழுதுகின்ற புதுச்சேரி நேயர் வி கோவிந்தராஜ், திமுகவின் வளர்ச்சிக்கு பாடுபட்ட எம்ஜிஆரை கட்சியை விட்டு நீக்கினார்கள். இப்பொழுது தன் மகனை கட்சியை விட்டு நீக்க வேண்டிய நிலைக்கு கருணாநிதி தள்ளப்பட்டிருக்கின்றார். மீண்டும் அழகிரி கட்சியை சேர்க்கப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன என்று இருக்கின்றார்.
நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியின் நேர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேர்களே.
வணக்கம் நேர்களே.
அடுத்து வந்து கொண்டிருக்கும் ஒரு செய்தியுடன் சாதாத்.
பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் இருக்கின்ற யூத அருங்காட்சியகம் ஒன்றில் சற்று முன்னர் நடந்திருக்கின்ற ஒரு துப்பாக்கி சூட்டில் குறைந்தது 3 பேர் கொல்லப்பட்டும் ஒருவர் மோசமாக காயமடைந்தும் இருக்கிறார்கள் என அவ்வூரின் தூயரை தீயணைப்புத்துறை அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த சம்பவம் குறித்து பெரும் அதிர்ச்சி தெரிவித்திருக்கின்ற பெல்ஜியம் வெளியுறவு அமைச்சர் திதியே ரெய்ண்டர்ஸ் தாக்குதல் நடத்தியவர்களை கொலைகாரர்கள் என வர்ணித்திருக்கிறார். இறந்தவர்களில் இரண்டு பேர் பெண்கள் என பெல்ஜியம் உள்துறை அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்திருக்கிறார்.
இந்த செய்தியுடன் இன்றைய தமிழோசை நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.